கண்டி சீமை, எழுத்தாளர் ரா சடகோபன். கொத்தடிமை முறைமைகளும் எதிர்குறல்களும். 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இலங்கையின் அரசியல் நிர்வாகத்தில் பல ஜனநாயக அம்சங்கள் புகுத்தப்பட்டன. அதற்காக கல்வி கற்ற இலங்கையர்கள் உரத்து குரல் கொடுத்திருந்தனர். இதற்கு முன்னர் ஆளுநரிடமும் படை தளபதிகளிடமும் ஆளுநரால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளின் கரங்களிலும் இருந்த அரசியல் அதிகாரங்கள் இப்போது மக்கள் பிரதிநிதிகளிடமும் செல்ல ஆரம்பித்தன. எனினும் பணம் படைத்தவர்கள், கல்வி கற்றவர்கள் இன ரீதியிலான பிரதிநிதித்துவம் என நிபந்தனைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. இதன்படி கொழும்பில் வசித்த பணம் படைத்து படித்த இலங்கையர்களுக்கும் இனரீதியாக இந்திய வம்சாவளியினருக்கும் மற்றும் முஸ்லிம்களுக்கும் அரசாங்க சபையில் அதிகாரத்துவ நியமனங்கள் வழங்கப்பட்டன. ஆரம்பத்தில் 1832ஆம் ஆண்டில் கோல்ஃப்ரூ கமரன் அரசியல் நிர்வாக சீர்திருத்தத்துக்கு பின் ஆளுநரின் தனி அதிகாரம் குறைக்கப்பட்டு கூட்டுப்பொறுப்பு ஆட்சி முறை உருவாக்கப்பட்டது. பின் நாடு 5 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு பிரித்தானிய அரசு அதிபர்களின் பரிபாலனத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அரசு நிறைவேற்று சபை மற்றும் 19 அங்கத்தவர்களை கொண்ட ஒரு சட்டசபை ஆகியன ஏற்படுத்தப்பட்டன. முன்பு சட்டசபையின் உத்தியோக பற்றற்ற அங்கத்தவர்களாக தோட்டதுரைமார்கள் சமூகத்தை சேர்ந்த ஆங்கிலேயர்களே நியமிக்கப்பட்ட போதும் பின்னர் படித்த ஆங்கிலேய மோகம் கொண்ட மேட்டுக்குடி வர்த்தகர்களும் நியமிக்கப்பட்டனர். இவ்விதம் நியமிக்கப்பட்டவர்கள் ஆரம்பத்தில் ஒரு சிங்களவர், ஒரு தமிழர், ஒரு பரங்கியர் என்று இடம்பெற்றனர். இக்காலத்தில்தான் டாக்டர் கிறிஸ்தோபர் எலியட் அவர்களின் தலைமையில் உள்ளூர் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் தேவை என்ற கோரிக்கை பலமாக முன்வைக்கப்பட்டது. இவர் ஒரு எழுத்தாளராகவும் மருத்துவராகவும் இருந்ததுடன் இலங்கையின் நண்பர்கள் என்ற இயக்கத்தையும் உருவாக்கியிருந்தார். இக்காலத்தில் சிங்கள, தமிழ், முஸ்லிம் இனத்தவர்களுக்கிடையில் நெருக்கமான ஒற்றுமை நிலவியது. இதனைத் தொடர்ந்து வாக்காளர்களை பதிவு செய்வதற்காக அவர்களுக்கென என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்ற விதிகள் பிரகடனப்படுத்தப்பட்டன. வாக்காளராக பதிய 21 வயதுக்கு மேற்பட்டவராக இருத்தல், படித்தவராக இருத்தல், சொத்து ₹6000க்கும் மேல் கொண்டிருத்தல் அல்லது வருடாந்த வருமானமாக ₹1500க்கும் மேல் கொண்டிருத்தல் போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இதனால் எல்லா இந்திய வம்சாவளியினராலும் தம்மை வாக்காளராக பதிவு செய்து கொள்ள முடியாமல் போனது. பின்வந்த காலத்தில் இலங்கையில் மொத்த இந்திய தமிழரின் சனத்தொகை 186,000 ஆகவும் தோட்ட தொழிலாளர்களின் தொகை 600,000 இருந்த போதும் இவர்களில் வாக்காளர்களாக பதிவு செய்ய 12,901 பேர் மட்டுமே தகுதி பெற்றிருந்தனர். கொழும்பில் வாழ்ந்த வர்த்தகர்களும் தோட்டத்து கங்காணிகளும் தோட்ட உத்தியோகஸ்தர்களும் வாக்காளர்களாக பதிவு செய்து கொண்டனர். எந்த தோட்ட தொழிலாளியும் வாக்களிக்க தகுதி பெறவில்லை. இதன் பிரகாரம் 1924ஆம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் இந்திய வம்சாவளியினர் சார்பில் 6 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். அவர்கள் IX பெரேரா, முகமது சுல்தான், கோ நடேசையர், SP அண்டஸ், I டேவிட், R ஈஸ்வரமூர்த்தி ஆகியோர் ஆவர். இவர்களிலிருந்து IS பெரேரா முதலாவதாகவும் முகமது சுல்தான் இரண்டாவதாகவும் சட்டசபைக்கு தெரிவாகினர். எனினும் இதற்கு அடுத்த ஆண்டில் 1925 இடம்பெற்ற பொது தேர்தலில் கோ நடேசையரும் தெரிவாகினர். அவர் கொழும்பு வாழ் இந்திய வர்த்தகர்கள் சார்பில் சட்டசபை அங்கத்தினராக தெரிவு செய்யப்பட்ட போதும் பெரும்பாலும் மலையகத்தில் தேயிலை தோட்டங்களில் துன்பப்படும் தொழிலாளர்கள் பற்றியும் அவர்கள் மீதான அடக்குமுறைகள் பற்றியும் அதிகமாக குரல் கொடுப்பவராகவும் காணப்பட்டார். கோ நடேசையர் 1930ஆம் ஆண்டு வரை சட்டசபையில் அங்கத்துவம் வகித்தார். அதன்பின் சட்டசபை என்ற அமைப்பு அரசாங்க சபையாக மாற்றப்பட்டது. 1924 முதல் 1937 வரை இலங்கையின் அரசியல் வரலாற்றில் புதிய பல எழுச்சிகள் ஏற்பட்டன. பிரித்தானியாவில் தொழிற்கட்சியின் முன்னேற்றம், மகாத்மா காந்தியை முதன்மையாக கொண்டு இந்தியாவில் எழுச்சி பெற்ற சுதேசி இயக்கம், ரஷ்யாவில் ஏற்பட்ட 1917ஆம் ஆண்டின் அக்டோபர் சோசலிச புரட்சியை தொடர்ந்து எழுந்த சோசலிச கம்யூனிச கருத்து முதல்வாதம் போன்றன இலங்கையின் அரசியல் போக்கிலும் கணிசமான பாதிப்பை ஏற்படுத்தின. சேர்பொன் ராமநாதன், பொன் அருணாச்சலம் சகோதரர்கள், ஜி எஸ் இசட் பெர்னாண்டோ, ஜி பி ஜெயதிலக்கு, ஜோர்ஜ் ஆர் டி சில்வா, டி சோய்சா, டாக்டர் லிசபோ பிண்டோ, ஐ எக்ஸ் பெரேரா, ஜேம்ஸ் பீரிஸ், விக்டர் கொரியா முதலானவர்கள் இக்காலத்தில் சமூக அரசியல் ரீதியில் அமைக்கப்பட்டிருந்த அமைப்புகள், இயக்கங்கள், தொழிற்சங்கங்கள் என்பவற்றுக்கு தலைமை தாங்கினார்கள். இவர்கள் புரட்சிகர தீவிரவாத சிந்தனையாளர்களாக மக்கள் மத்தியில் இடம் பிடித்திருந்தார்கள். பல அரசியல் மற்றும் தொழிற்சங்க உரிமைகளை தமது போராட்டங்கள் மூலம் காலனித்துவ அரசாங்கத்திடமிருந்து வென்றெடுப்பதில் வெற்றி கண்டார்கள். எனினும் இந்த காலத்தில் இலங்கையில் அதிக செறிவான தொழிலாளர்கள் தொகையை கொண்டிருந்த பெருந்தோட்டத்துறை தொழிலாளர்கள் குறிப்பிடத்தக்க பெரிய நன்மைகள் எதனையும் பெறவில்லை. இக்காலத்தில் இவர்களின் மீதான அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களாக சேர்பொன் அருணாச்சலமும் நடேசையருமே இருந்தார்கள். இவர்களின் முயற்சியால் தொழிலாளர்களை கடன் சுமைக்கு உள்ளாக்கி கங்காணிமார்களின் கொத்தடிமைகளாக வைத்திருந்த துண்டு முறைமையும் 1921 சிவில் வழக்குகளின் போது தொழிலாளர்களை கைது செய்து சிறையில் அடைக்கும் சட்டமுறை என்பன 1909 இல்லாது ஒழிக்கப்பட்டன. இக்காலகட்டத்தில் இவர்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அநீதி, உழைப்புக்கேற்ற ஊதியமும் வழங்கப்படாமல் அந்த சொற்ப ஊதியத்தை கூட அவர்களிடம் நேரடியாக வழங்காமல் கங்காணிகளிடம் வழங்கியமையாகும். இதனால் கங்காணிமார்கள் எல்லா விதங்களிலும் தொழிலாளர்களை சுரண்ட சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை அவர்கள் முறையாக செய்யவில்லை, தவறிழைத்தார்கள், தாமதித்து வேலைக்கு வந்தார்கள் போன்ற குற்றச்சாட்டின் பேரில் அவர்களுக்கு ஒரு நாள் சம்பள கணக்கு ஏட்டில் பேர் கூட மறுக்கப்பட்டது, அல்லது அரை சம்பளம் போடப்பட்டது, அல்லது அவர்கள் மலைகளில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டனர், இல்லாவிட்டால் இருட்டும் வரை வேலை வாங்கப்பட்டனர். எல்லா காலங்களிலுமே நகர்ப்புற சாதாரண தொழிலாளி ஒருவரின் சம்பளத்தை விட தோட்ட தொழிலாளியின் நாட்கூலி மிக குறைந்ததாகவே இருந்தது. இதன் காரணமாக தோட்ட தொழிலாளியின் குறைந்தபட்ச நாள் வேதனத்தை வரையறை செய்ய வேண்டிய தேவை மிக தீவிரமாக எழுந்தது. 1908 தொடர்ந்து தோட்ட தொழிலாளர்களின் நாட்கூலியை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பலமாக எழுந்தது. அத்தகைய ஒரு காலகட்டத்திலும் கூட தோட்ட தொழிலாளர்களுக்கு இலவசமாக வாழிடம் இருக்கின்றமை, குறைந்த விலையில் அரிசி வழங்கப்படுகின்றமை, விறகு இலவசமாக கிடைக்கின்றமை, காய்கறிகள் மற்றும் கால்நடைகள் வளர்க்க காணி துண்டுகள் வழங்கப்படுகின்றமை போன்ற காரணங்களை காட்டி தோட்டதுறைமார்கள் கூலி அதிகரிப்பதை தடுத்து வந்தனர். இந்த காலத்தில் தொழிலாளியின் ஊதியம், அவர்களுக்கான சுகாதார நிலைமை, துன்பகரமான தொழில் புரியும் சூழ்நிலை, எத்தனை மணித்தியாளங்களுக்கு அவர்கள் தொழில் செய்ய நிர்பந்திக்கப்படுகின்றனர் என்பது பற்றியும், காட்டுமிராண்டித்தனமான தொழிலாளர் சட்டங்களை பயன்படுத்தி பெண் தொழிலாளர்கள் மற்றும் சிறுவர்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுதல் போன்றன தொடர்பிலும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை சேர்பொன் அருணாச்சலம் கடுமையாக விமர்சித்தார். அவர் இங்கிலாந்தின் லண்டனில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்று சட்ட வல்லுநராக இருந்தமை மற்றும் பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினர்களின் நண்பராக இருந்தமை இலங்கையின் அரசியல், சமூக, தொழிற்சங்க அமைப்புகளில் பிரதான பதவிகள் வகித்தமை, இந்திய தேசிய இயக்க தலைவர்களான மகாத்மா காந்தி, கோகலே ஆகியோருடன் கொண்டிருந்த நட்புறவு போன்ற காரணங்களால் அவரது விமர்சன கருத்துக்களை பிரித்தானியாவால் புறக்கணிக்க முடியவில்லை. 1913 அரச நிர்வாகத்தின் உயர் அதிகாரியாக சேவை செய்துவிட்டு ஓய்வு பெற்ற பின் முழுநேர அரசியல் செயல்பாட்டாளராக சேர்பொன் அருணாச்சலம் மாறினார். 1919 இலங்கை தேசிய காங்கிரஸ் அமைப்பின் முதலாவது தலைவராக சகல இனத்தவர்களும் இணக்கத்துடன் தெரிவு செய்யப்பட்டு புரட்சிக்கான போராட்டத்தை சேர்பொன் அருணாச்சலம் தீவிரப்படுத்தினார். இவர் 1912 பிரித்தானிய குடியேற்ற நாட்டு அரச செயலாளர் எல் ஆர்கோட்டுக்கு எழுதிய கடிதத்தில் மலையக தோட்ட தொழிலாளர் மத்தியில் தொழிலுக்குரிய ஊதியம் கொடுக்காததால் வேலை செய்ய மறுத்த பெண் தொழிலாளர்களையும் சிறுவர் தொழிலாளர்களையும் மீண்டும் மீண்டும் கைது செய்து சிறையில் அடைக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன என்றும், இதனால் மேற்படி தொழில் சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்றும் பலமுறை வலியுறுத்தினார். இவரது இத்தகைய அரசியல் செயல்பாடுகள் சட்டசபை கூடாக கோ நடேசையரின் அயரா முயற்சி மற்றும் ஐ எஸ் பெரேரா போன்றோரின் நடவடிக்கைகள் காரணமாக மேற்படி காட்டுமிராண்டித்தனமான தொழில் சட்டம் திருத்தப்பட்டு சற்று முன்னேற்றகரமான குறைந்தபட்ச வேதன சட்டம் ஒன்று சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது.